நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில வாரம் தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் பகுதி 94 இன்று புதுக்கோட்டை எழுத்தாளர் திருமதி மா பாண்டிசெல்வம் அவர்கள் பல்வேறு வகையான சிறுகதை புத்தகங்களை நமக்காக வழங்கிட்டு இருக்காங்க. இன்று சு தமிழ்ச்செல்வி சிறுகதைகள் என்ற புத்தகத்தை நமக்கு வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்திருக்கின்றார். வாங்க நேர்களே, அவர் கூறும் கருத்துக்களை நம்ம எல்லாரும் கேட்கலாம்.
நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் கேட்க இருக்கக்கூடிய நூல் விமர்சனம் எழுத்தாளர் சு தமிழ்ச்செல்வி அவர்கள் எழுதிய சிறுகதைகளின் தொகுப்பு. இந்நூல் 148 பக்கங்களை உடையது. 13 சிறுகதைகளை உள்ளடக்கியுள்ளது. நியூ செஞ்சுரி பதிப்பகத்தாரால் இந்நூல் பதிப்பிடப்பட்டுள்ளது. எழுத்தாளர் சு தமிழ்ச்செல்வி அவர்கள் 1971 மே 4 திருவாரூர் மாவட்டம் கற்பகநாதர் குலத்தில் பிறந்தார். இவருடைய பெற்றோர் சுப்பிரமணி முத்துலட்சுமி ஆவார். இவரது தந்தை ஒரு ஹோமியோபதி மருத்துவராக இருந்துள்ளார். இவரது படிப்பு கற்பகநாதர் குலம் இடும்பாவனம் வேதாரண்யம் பகுதிகளில் அமைந்திருந்தது. இவரது ஆசிரியர் பயிற்சி திருத்துறைப்பூண்டியில் பயின்றுள்ளார். தற்பொழுது ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியராக ஒரு மிகச்சிறந்த ஆசிரிய பணியில் ஈடுபட்டு வருகிறார். இவருடைய கணவர் பெயர் கரிகாலன். அவரும் மிகப்பெரிய எழுத்தாளர். பிள்ளைகள் சிந்து, சுடர், கார்கி என 3 பிள்ளைகள் உள்ளனர். தற்பொழுது கடலூர் மாவட்டம் கோ ஆதனூர் தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராகவும் மிகச்சிறந்த ஒரு முற்போக்கு எழுத்தாளராகவும் விளங்கி வருகிறார் எழுத்தாளர் சு தமிழ்ச்செல்வி அவர்கள். இவரது எழுத்துப்பணியில் முதலாவது நாவல் மாணிக்கம் என்றொரு நாவல், இரண்டாவது அளம் வேதாரண்யம் பகுதியில் வாழும் உப்பளத்தில் உழைக்கும் மக்களின் வாழ்க்கை பற்றிய ஒரு கதை, மூன்றாவது நாவல் கற்றாழை, திருப்பூருக்கு செல்லும் ஒரு பெண்ணின் உழைப்பும் கதையும் கூறும் ஒரு நாவல், நான்காவதாக ஆறு காட்டுத்துறை, மீன் பிடிக்கும் மக்களின் சமூகத்தின் வாழ்க்கை நிலையை எடுத்து கூறும் ஒரு நாவல், ஐந்தாவதாக கண்ணகி என்ற ஒரு நாவல், ஆறாவது நாவல் கீதாரி என்னும் நாவல், ஆடு கிடை போட்டு நாடோடிகளாக வாழும் கீதாரி ஆடு மேய்ப்பவர்களின் கதையாக அந்த கீதாரி நாவல் படைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக பல்வேறு நாவல்களையும் எழுதி சிறுகதை தொகுப்புகளையும் வெளியிட்டுள்ளார் எழுத்தாளர் அவர்கள். இவர் தமிழ் வளர்ச்சி துறையில் சிறந்த நாவலுக்கான விருதை மாணிக்கம் தனது முதல் நாவலுக்காக 2002 பெற்றார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க விருது கற்றாழை நாவலுக்காக கொடுக்கப்பட்டது. கலைஞர் பொற்கிழி விருது, ஸ்பேரோ விருது என பல்வேறு விருதுகளை பெற்று தற்பொழுது ஒரு சிறந்த முற்போக்கு சிந்தனை உள்ள ஒரு மிகப்பெரும் எழுத்தாளுமையாக அவர் வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார். மிகப்பெரும் சாதனைகளை எழுத்துலகில் படைத்து கொண்டிருக்கிறார். இந்த சிறுகதை நூலில் உள்ள ஒவ்வொரு சிறுகதையும் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை முறையை மிக அழகாக பிரதிபலிக்கின்றன. இதில் தொம்பா என்றொரு சிறுகதை உள்ளது. இதில் ஒரு ஏழை பெண் சில மாடுகளை வளர்த்து அதன் மூலமாக குடும்பத்தை காப்பாற்றி வருகிறாள். மிகவும் திறமையான பெண்ணாக இருக்கிறாள். அந்த மாடுகளை தனது உயிரை விட மேலாக நினைத்து அவற்றை பாதுகாத்து அவற்றின் மூலமாக வருவாயை ஈட்டி குடும்பத்தை நன்றாக காப்பாற்றி வரும் சமயத்தில் அவளது குடிகார கணவன் அந்த மாடுகளை அவளுக்கு தெரியாமலேயே விற்றுவிட்டு, இவ்வாறாக அந்த கதை முடியும். ஒரு சமுதாயத்தில் மக்களின் மனநிலையை எடுத்துரைப்பதாகவும் இது போன்ற உண்மை சம்பவங்கள் நிறைய நடந்துள்ளன என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலும் இந்த சிறுகதை அமைந்துள்ளது. அதேபோல் ஈரம் என்றொரு சிறுகதை உள்ளது. அந்த சிறுகதையில் வயல்வெளியில் வேலை செய்யும் பெண்கள் பற்றிய சிறுகதை. வயல்வெளியில் ஒரு வீட்டில் வேலை செய்த ஒரு பெண் ஒருத்தி அந்த வேலைக்கான கூலியை பெறவில்லை. அதற்காக அந்த வயல்கார பெண்ணிடம் அடிக்கடி போய் கேட்டும் அவளுக்கு அதற்கான கூலி கிடைக்கவில்லை. இவளோ மிகவும் ஏழை. தனக்கு கூலி வேண்டும் என்பதற்காக அவள் இறுதியாக சண்டை போடுவதற்காக அந்த வயல்கார பெண்ணிடம் செல்கிறாள். அப்பொழுது அந்த வயல்கார பெண், மழை பெய்யவில்லை,
இன்னும் பல காரணங்களை கூறி அவளது உண்மை நிலையை கூறும் பொழுது அவளை விட நாம் பரவாயில்லை என்றும், இவ்வளவு கஷ்டத்தில் எப்படி அவளால் கூலியை கொடுக்க முடியும், கூலி கேட்கவே நான் வரவில்லை என்பது போல் அவளிடம் பாசமாக பேசிவிட்டு வருவதாக அந்த சிறுகதை யதார்த்தமாக ஈரம் என்ற தலைப்பில் அமைந்திருக்கும். கொடும்பாவி என்று மற்றொரு சிறுகதை உள்ளது. இந்த சிறுகதையில் மழை வேண்டி கிராமங்களில் பெண்கள் மற்ற மக்கள் எவ்வாறு பல்வேறு சடங்குகளை செய்கிறார்கள், சிறு சிறு விழாக்கள் எடுக்கிறார்கள் என்பது போன்ற நிகழ்வுகளை தெல்ல தெளிவாக எடுத்துரைக்கிறது. வயதான பெண்களும் அங்கு விவசாய வேலை செய்யும் பெண்களும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் விவசாய வேலை கிடைக்காமல் அல்லாடுவதும், அவர்களுக்கு மழை தேவைப்படுவதும், மழைக்காக கொடும்பாவியை எரிப்பதுமான அந்த நிகழ்வுகளை மிக அழகாக காண்பித்து, விவசாயத்தில் அந்த பெண்கள் எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள், குடும்பத்திற்காக எவ்வாறு உழைக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக இந்த சிறுகதை எடுத்துரைத்துள்ளது. மேலும் கன்னியாயி என்ற சிறுகதையில் ஒரு காவல் தெய்வம் போன்று ஒரு கிராமத்து தெய்வமாக மக்கள் நம்பும் ஒரு தெய்வம் எவ்வாறு விவசாயத்தில் வேலை செய்யும் இரு பெண்களுக்கு தோற்றமளிக்கிறது என்பதை பற்றியும், அந்த ஊர் பெண்கள் அனைவருக்கும் அது எப்பொழுதும் காவலாக இருக்கிறது என்பதை பாச உணர்வோடும் பக்தி உணர்வோடும் சொல்லும் ஒரு சிறுகதையாக அந்த கதை அமைந்துள்ளது. அதே போன்று காவல் என்றொரு சிறுகதை உள்ளது. அந்த சிறுகதையில் தெருவோரத்தில் விற்பனை செய்யும் பெண்களின் கஷ்டங்களை எடுத்து கூறுவதாக அந்த சிறுகதை அமைந்துள்ளது. தெருவோரத்தில் இளநீர் விற்கும் ஒரு கடையை ஒரு பெண் போட்டிருக்கிறாள். அந்த கடையை ஒரு காவலர், ஒரு பெண் காவலர் உதவி செய்து அவரின் மூலமாக அந்த கடையை ஆரம்பித்து அவளது வாழ்க்கையை தொடர்கிறாள். கைக்குழந்தையும் வைத்து கொண்டு கணவனும் தெருவின் ஓரத்திலேயே, அவர்கள் ரோட்டின் ஓரத்திலேயே வாழ்க்கையை நடத்துகிறார்கள். அந்த இப்படிப்பட்ட வாழ்க்கையில் அவளுக்கு எதிர்ப்புறமாக ஒரு கடையை போட்டிருக்கும் ஒரு இளைஞன் அவளுக்கு பல்வேறு வகைகளில் தொந்தரவு தருகிறான். அவள் அந்த பெண் காவலர் மீது மிகுந்த மரியாதையும் நம்பிக்கையும் வைத்திருக்கும் பொழுது அந்த பெண் காவலரே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இறந்து போவதாக மறுநாள் அந்த எதிர் பக்கம் உள்ள அந்த இளைஞன் கூற அதை கேட்ட அவள் அதிர்ச்சியாகிறாள். அதே சமயத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை தானாகவே எப்படி எதிர்கொள்ள வேண்டும், பெண்கள் இதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், எவ்வளவு முக்கியமான இது போன்ற விஷயங்களில் பெண்கள் எத்தகைய தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்பதை முடிவுரையாக சொல்லும் மிகச் சிறப்பான சிறுகதையாக அந்த சிறுகதை அமைந்துள்ளது. இந்த சிறுகதை தொகுப்பில் வீரன் என்றொரு சிறுகதை உள்ளது. இந்த சிறுகதை ஒரு முற்போக்கு சிந்தனையை வெளிப்படுத்தும் விதமாக மிக அருமையாக சித்தரிக்கப்பட்ட ஒரு அழகான சிறுகதை. இந்த சிறுகதையில் ராசாத்தி என்கிற ஒரு பெண் இருக்கிறாள். அவள் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு இளம் பெண். அந்த ஊர் மக்கள் ஒரு திருவிழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த திருவிழா வீரன் என்றொரு ஒரு கடவுளுக்காக எடுக்கப்படும் ஒரு திருவிழா. ஊர் வழக்கப்படி அந்த திருவிழாவிற்கு ஆண்கள் போன்று வேட்டி அணிந்துதான் அந்த திருவிழாவிற்கு பெண்கள் அனைவரும் செல்ல வேண்டும். அவ்வாறு அந்த பெண்கள் எல்லாம் அந்த திருவிழாவிற்கு செல்கிறார்கள். திருவிழாவின் முதலாவது நிகழ்வாக பூசக்குடம் எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கின்றது. அதில் ஒரு 5-6 வயதான பெண்கள் அந்த ஊர் ஏரியில் தலைமுழுகி தலையில் தண்ணீரை எடுத்துக்கொண்டு அந்த பூசை நடக்கும் இடத்திற்கு செல்கிறார்கள். அதை ஊரே கூடி வேடிக்கை பார்க்கிறது. அதில் ஊர் பெண்கள் அனைவரும் ஆர்வமாக அதை மகிழ்ச்சியோடும் ஒரு உற்சாகத்தோடும் அதை பார்க்கும் சமயத்தில் ராசாத்தி மட்டும் அதில் எந்தவித சந்தோஷமும் இல்லாமல் ஈடுபாடும் இல்லாமல் வீட்டிற்குள்ளேயே இருக்கிறார். அதை பார்த்த அவளது எதிர் வீட்டு சௌந்தரமத்தை ஓடி வந்து பூசக்குடம் எடுத்து போகிறதை கூட நீ பார்க்கலையே அப்படின்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு வந்து சொல்கிறா. அதை பார்த்துட்டு அந்த ராசாத்தி எந்தவித ஆச்சரியமும் எந்தவித கவலையும் படலை. அதுக்கு மறுப்பு தெரிவிச்சுக்கிட்டு அவள் உட்காந்துருக்கா. அப்போது அந்த பூசக்குடம் எடுத்துகிட்டு போன கொஞ்சம் நேரத்திலேயே அந்த ஊர் கோவிலில் மணி அடிக்கும். இது வந்து பூசை கூடை எடுத்துகிட்டு போகிற நிகழ்வு அப்படிங்கிற நிகழ்வு. அப்போ இதையும் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக கவனமாக பார்த்துக்கிட்டு சந்தோஷப்பட்டுட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ராசாத்தி மட்டும் ரொம்ப கோபத்தோடு சொல்கிறான்.
இப்போது ராசாத்தி மட்டும் யார் எக்கேடு கெட்டு போனால் என்ன, என்னோட பங்கு முறையை எசவு முறையை செஞ்சுடுங்கன்னு சொல்கிற போல இருக்கு நீ.
இந்த மாதிரி அந்த திருவிழாவில் பூசை கூட தூக்கிட்டாங்கன்னா யார் வீட்லேயும் அடுப்பு பற்ற வைக்கக்கூடாதுன்னு ஒரு முறை இருக்குது. அது அந்த வயசான பெண்மணிகள் எல்லாமே வந்து வீடுகளில் சொல்லிட்டு போகிறாங்க. அதாவது முடியாமல் இருந்தால் கூட சுடுதண்ணி ஒரு கஷாயம் வைக்கக்கூட அடுப்பு பற்ற வைக்கக்கூடாதுன்னு ரொம்ப முக்கியமான விஷயமாக சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ராசாத்தி என்ன வேலை பார்க்குறதுன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறான். அவள் அங்கே பூசை நடக்கிற இடத்துக்கு போக அவளுக்கு விருப்பமே இல்லை. அப்போ சரி என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள தென்னை மரத்தில் உள்ள அந்த தென்னங்கீற்றை எடுத்து ஈர்க்கு, அதாவது தென்னை ஈர்க்கு கிழிக்க ஆரம்பிச்சுட்டு உட்காந்துட்டான். ஒரு விளக்கமாறு கிழிச்சோன்னா ஒரு விளக்கமாறுக்கான காசு 5 ரூபா கிடைக்கும், யார் அந்த 5 ரூபா கொடுப்பா, அதனால் நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் விளக்கமாறு தயார் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கான். ராசாத்தியோட வீட்டுக்காரு வந்து ஏழுமலை. அவன் வந்து வெளிநாட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு தான் தாய் இல்லாத ராசாத்தியை அவனுக்கு கட்டி வச்சாங்க. ஆனால் அவன் அங்கே போயிட்டு அங்கே வெளிநாட்டு பொண்ணு ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குடும்பமாக அவன் வாழ்கிறான். அப்படி வாழ்கிறத வந்து அந்த வெளிநாட்டுக்கு போன இன்னொருத்தர் மூலமாக இவங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதே சமயத்தில் அவன் அதுக்கப்புறம் ஊருக்கே வரலை. அதனால் ஒரு விதவை போன்ற வாழ்க்கையை தான் ராசாத்தி வாழ்கிறான். அதே சமயத்தில் தன்னோட கணவன் வீட்டிலேயே அவள் பிடிவாதமாக இருந்துடுறான். தன்னோட பெற்றோர்கள் கூப்பிட்டும் அவங்க பெற்றோர்கள் வீட்டுக்கு போகாமல் கணவன் வீட்டிலேயே இருந்துட்டான். அப்போ அந்த பூசை போடுற இடத்துலேருந்து மாவு இடிக்கிற சத்தம் கேட்குது. அப்போ அவளோட பக்கத்து வீட்டு அத்தை, நங்குடி அத்தை, அந்த அம்மா வந்து ராசாத்திக்கிட்ட ரொம்ப அக்கறையாக உள்ளவ, ராசாத்திக்கிட்ட ரொம்ப பாசமாக இருக்கிறவ. அந்த அம்மா வந்து கேட்குறாங்க, ஏம்மா இந்த மாதிரி இன்றைக்கி கூட நீ சும்மா இருக்கக்கூடாதா, இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி அக்கறையாக கேட்குறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளே ஒன்றுமே வேலை இல்லை, சரி சும்மா உட்காந்துருக்கிறதுக்கு இந்த வேலையாவது செய்யலாமே அப்படின்னு தான் பார்க்குறேன் அத்தை அப்படின்னு அவள் சொல்கிறான். அவள் அறிவுரைகள் சொல்கிறதுக்கு இவள் எல்லாத்துக்குமே எதிர்த்து எதிர்த்து ராசாத்தி சொல்கிறான். அதாவது இந்த ஊரில் என்ன நல்லது நடக்குது, உனக்கு பயமே இல்லையா அப்படின்னு கேட்குது. அதுக்கு ராசாத்தி வந்து எனக்கு ஒன்றும் அப்படி ஒன்றும் பயமெல்லாம் இல்லை. உடனே அந்த அம்மா நங்குடியத்தை வந்து பதறி போய், அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, அந்த வீரன் கதையை கேட்டால் நீ இப்படிலாம் பேச மாட்டே, அது வந்து வீரன் வந்து எல்லாரும் தவறு செய்கிறதை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும், அவங்க எல்லாருக்கும் என்னென்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வீரனோட புகழை சொல்கிறான். சரி நெசமாவா சொல்கிறீங்கன்னு இப்போ கொஞ்சம் ஓரளவு அந்த ராசாத்தி நம்புகிறான். நம்பிட்டு சரி அப்படி என்ன தான் வீரன் கதை சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு அந்த அத்தை கிட்ட ஆர்வமாக கேட்குறான். ஒரு ஐப்பசி மாத அடைமழை காலம். அந்த காலத்தில் மழை விடாமல் அடைமழை பெஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வடக்கு பகுதியிலையும் மேற்கு பகுதியிலையும் உள்ள மலைப்பகுதிகளில் உள்ள மழை தண்ணி எல்லாமே தரை இறங்கி வந்து தரையில் உள்ள கிராமங்களை எல்லாம் சூழ்ந்துக்கிடுச்சு. அப்போ கிராமங்களில் உள்ள செடி கொடி ஆடு மாடு வீடுகள் எல்லாம் தண்ணியில் அடிச்சுக்கிட்டு போகுது. அப்போ மேடான இடத்தை தேடி மக்கள் ஜனங்கள் அலையிறாங்க. மேடை வந்து கண்டுபிடிக்கவே முடியலை, நிறைய பேர் மூழ்கி போயிடுறாங்க. அந்த மாதிரி அந்த ஊர் வந்து அப்படியே அழிஞ்சிக்கிட்டே இருக்கு அந்த வெள்ளத்தில். அதை பார்த்த அந்த ஊர் ஒரு இளைஞன், அவன்தான் அந்த வீரன், பதறி போகிறான். நிறைய பேரை காப்பாற்ற முயற்சிக்கிறான், நிறைய ஆடு மாடு உயிர்களை காப்பாற்ற முயற்சிக்கிறான். எந்த முயற்சியும் பலிக்கலை, அவன் யாரையுமே காப்பாற்ற முடியலை. அந்த ஊர் மக்கள் அந்த தண்ணியில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போகிறத அவன் பார்த்து பொங்கி பொங்கி அழுகிறான். ரொம்ப வேதனைப்படுறான், என்னோட மக்கள் யாரையுமே காப்பாற்ற முடியலையேன்னு ரொம்ப ஆதங்கப்படுறான். அதை பார்த்துட்டு தான் ஏன் இன்னமே உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் அந்த தண்ணியில் வர்ற ஒரு கலப்பை, ஏர் கலப்பை, அதை எடுத்துக்கிட்டு அவனோட
நெஞ்சில் குத்திக்கிட்டு இறந்து போயிடுறான். அப்போ அவன் நெஞ்சை கிழிச்சிக்கிட்டு நெஞ்சை கிழிக்கையில் அந்த அதுலேருந்து அவனோட மூச்சு காற்று ரொம்ப உயரமாக மேலே பனைமரத்தடி உயரம் போகுது. அந்த மூச்சு காற்று வெப்ப காற்று, அவனுடைய இயலாமையோட காற்று அது, மக்களை காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் காற்று அது. அப்படி ஒரு அந்த காற்று மேலே சுழன்று போய் வந்து அந்த அவ்வளோ பெரிய வெள்ளம், அந்த வெள்ளத்தை வந்து ரெண்டாக அப்படியே பிரித்து விடுது. பிரித்து விட்டு ஒரு பக்கம் வந்து வெள்ளாறாகவும் இன்னொரு பக்கம் மணிமுத்தாறு, வெள்ளாறு மணிமுத்தாறுன்னு ரெண்டு ஆறுகளாக பிரித்து விட்டு நடுவில் ஒரு பெரிய நிலப்பகுதியை ஏற்படுத்தி தருது அந்த வீரனோட மூச்சு காற்று. இப்போ மக்கள் வந்து ஐந்தாறு நாள் மழை பெய்து அந்த மழை வந்து ஓய்ந்த பிறகு இப்போ மக்கள் மேடு தரிசான நிலங்களை வந்து தேடி வரையில் அந்த வீரனோட மூச்சு காற்றில் ஏற்படுத்தப்பட்ட அந்த நிலப்பகுதியை மக்கள் பிடிச்சிக்கிட்டு அவங்க உயிர் வாழ்ந்துட்டாங்க. வீரனோட மூச்சு காற்று மேலே இருக்குது, உடல் மட்டும் அந்த தண்ணிக்குள்ளே அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. அப்போ வீரன் வந்து மேலே இருந்துக்கிட்டு அவன் புலம்புறான், என்ன அப்படின்னா, எனக்கு யாராவது ஒரு உடல் கொடுங்க, நான் திரும்ப மீண்டும் பூமிக்கு வரணும், பூமியில் வந்து நான் விவசாயம் பண்ணணும், அந்த விவசாயத்தில் திணை கம்பு எல்லாமே நான் விளைவிக்கணும், அதில் திணையில் கம்பில் கம்மங்கூழில் எருமை பாலோட தயிர் மோர் சேர்த்து அதை நான் அந்த கம்மங்கூழை குடிக்கணும், எனக்கு ஒரு சிறந்த மனைவி கிடைக்கணும் அப்படிங்கிற அவனோட இயல்பான ஏக்கமான ஆசைகள், நான் மீண்டும் வந்து பூமியில் உழுது இந்த பயிர்களெல்லாம் விளைவிக்கணுங்கிற ஒரு சிறந்த விவசாயிக்கான எல்லா குணநலன்களோடவும் அக்கறையான ஒரு நல்ல ஒரு இளைஞனாகவும் அவனுடைய உண்மையான இயக்கங்களை அவன் மக்கள்கிட்ட சொல்கிறான். அதை கேட்டு மக்கள் வந்து யாரும் அவனுக்கு உடல் கொடுக்க முன்வரலை. யார் வருவாங்க அப்படி உடல் கொடுக்க? அப்படி யாருமே முன் வரலை. அப்போது அவனுக்கு மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, படையல் போடுறோம், உன்னை நாங்கள் கடவுளாக கும்பிடுறோம் அப்படின்னு எல்லாரும் கும்பிடுறாங்க. ஆனால் அவன் வந்து, எனக்கு உங்களோட படையல்லாம் வேணாம், உங்களோட உடல் மட்டும் வேணும், எனக்கு வேணும், நான் திரும்ப உங்களோட வந்து நான் ஒரு மனிதனாக வாழணும் அப்படின்னு சொல்லி அவனோட ஆசைகளை சொல்கிறான். இதை கேட்ட மக்கள் வந்து அந்த வீரன் கடவுளை அமைதிப்படுத்துறதுக்காக வருடந்தோறும் இந்த பூஜையை அவங்க ஏற்பாடு செய்கிறாங்க. அந்த பூஜையில் அவங்க முக்கியமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வாயை வந்து வெள்ளை துணியில் கட்டிக்குவாங்க, காதையுமே வெள்ளை துணியில் கட்டிடுவாங்க. ஏன் அப்படின்னா, வீரனோட புலம்பலை வந்து அவங்க கேட்க முடியாததுனால அப்படி காதை பொத்திக்குவாங்க. அதே சமயத்தில் அவன் கேட்குற நியாயமான அந்த கண்ணீருக்காக அவங்க பதில் சொல்ல முடியாதுங்கிறதுனால அவங்க வாயையும் கட்டிக்கிட்டு தான் அந்த பூசையே நடத்துவாங்க அப்படின்னு இந்த வீரன் கடவுளோட கதையை அந்த நங்குடியத்தை ராசாத்திக்கிட்ட சொல்லி முடிக்கிறான். அதை கேட்டுட்டு இவ்வளோ நாள் ராசாத்தி வீரன் மேலே ஒரு வெறுப்பு எப்போவுமே இருந்தது, இப்போ அந்த வெறுப்பெல்லாம் போய் வீரன் சாமி மேலே ஒரு பக்தி உண்டாகுது, ஒரு அன்பு உண்டாகுது. அந்த வீரன் கடவுளோட கதை கேட்டதுலேருந்து ராசாத்தியோட மனசு முழுவதும் வீரன் கடவுள் நினைவாக தான் இருக்குது. அப்போ அவ பார்த்துக்கிட்டு இருந்த அந்த விளக்கு மாறை தயாரிக்கிற அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு அவ எந்திரிச்சு தோட்டத்து பக்கம் போகிறான். அப்போது அந்த பூசை போடுற இடத்துல கறி சுடுற வாசனை, நெய்யில் ரொட்டி சுடுற வாசனை, இதெல்லாம் அவளுக்கு அந்த வாசனையெல்லாம் வருது. இப்போ அந்த தோட்டத்தில் கனகாம்பரம் நிறைய பூத்து கிடக்கு, மஞ்சளும் சிவப்புமாக நிறையா பூத்து கிடக்கு. அதை பார்த்தோன்னே இவளுக்கு ஆசை வருது, அதை கட்டி தலையில் வைக்கணும் அப்படின்னு ஆசை வருது. இதே வேறு கடவுளோட திருவிழாவாக அந்த ஊரில் இருந்தால் இந்நேரம் அந்த பூக்கள்லாம் தோட்டத்தில் இருக்கவே இருக்காது. ஏன்னா அந்த ஊர் பெண்களுக்கு பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த பூக்களை ரொம்ப அழகாக கட்டி நெருக்கமாக கட்டி முடி அலங்காரத்தோடு அவங்க அந்த பூக்களை வச்சுக்கிறதுல ரொம்ப ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட பூக்கள் இன்றைக்கி வந்து யாருமே பறிக்காமல் கிடக்குது. ஏன்னா வீரன் திருவிழா அப்படிங்கிறதுனால ஆண்கள் மாதிரி எல்லாருமே உடை அணிஞ்சிக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால
வீரன் மேல பயபக்தியா எல்லா மக்களும் இருக்காங்கிறத காட்டுற மாதிரி அந்த கனகாம்பரம் யாரும் பறிக்க முடியாம அப்படியே பூத்து கிடக்கு. அதை பார்த்துட்டு ஆவலோட போய் ராசாத்தி துணிஞ்சு பறிக்கிறா. பறித்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு வாழைநாரை வச்சு அதில் அழகாக அந்த பூக்களை தொடுக்கிறா. அதோட காம்பும் வாழைநாரும் தெரியாத அளவுக்கு ரொம்ப அடர்த்தியாக அழகாக பெரிய மாலை அளவுக்கு பூத்துட்டு ரெண்டையும் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி அந்த நேரத்தில் அந்த நங்குடியத்தை ராசாத்தியை தேடி வர்றாங்க. எங்கே அந்த பொண்ணை காணமே, எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வர்றாங்க. அவங்க வர்றத பார்த்துட்டு கையில் பூ வச்சுருந்தோன்னா அதை பார்த்து சந்தேகப்படுவாங்களே, பூவை பறிக்கக்கூடாது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூவை அந்த செடிகள் மேலேயே தூக்கி போட்டுட்டு ஓடி வந்துடுறான். என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு ஓடி வரான். அப்போ வந்து அந்த அத்தை சொல்கிறா, பூசை போடுற நேரம் வந்துருச்சு, எல்லாரையும் வர சொல்கிறாங்க, ஊரில் உள்ள எல்லா ஆளுங்களையும் வர சொல்கிறாங்க, நீ என்னடனா இங்கே இருக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கையோடு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே அந்த பூசைக்கு போகிற பெண்களை பார்த்தா எல்லாரும் வெள்ளை உடையை அணிஞ்சிக்கிட்டு அழகாக வரிசையாக போகிறத பார்த்தா பார்க்கவே ரம்யமாக இருக்குது. எல்லாரும் அந்த பூசை திடலுக்கு போயிட்டாங்க. எல்லாருமே அந்த பூசை திடலில் எப்படி ஒரு அலங்கார அமைப்பு இருக்குது அப்படின்னா, சின்ன வேப்பங்குச்சியை வில் மாதிரி வளைச்சி வச்சுருக்காங்க. அதில் வந்து தரையில் ஊனி அந்த வேப்பங்குச்சியை வில் மாதிரி வளைச்சி வச்சு அதில் மாலை போட்டிருக்காங்க. பெரிய பெரிய இலைகளில் வெண்பொங்கல் பள்ளையம் போட்டு வச்சுருக்காங்க. மிளகு தூள்லாம் சேர்த்த குழம்பு மாதிரி, அதில் குடிநீர் மஞ்சள் சேர்த்த ஒரு குழம்பு மாதிரி தண்ணியாக அந்த குடிநீர் மாதிரி அதில் வச்சுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி தான் அங்கே படையல் போடுறாங்க. அப்போ நெய்யில் தட்டின அந்த ரொட்டி எல்லாமே வந்து இலையில் குவிச்சு வச்சுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி தான் படையல் நடக்குது. பழங்கள், வெற்றிலை, சுருட்டு இப்படி ஏதோதோ நிறைய அந்த வீரனுக்கு படையல் வைக்கிறாங்க. அப்போ அந்த பெண்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இன்றைக்கி மஞ்சள் அரைச்சது யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த மஞ்சள் அரைக்கிறவங்க ஒரு இளைஞனாக தான் இருக்கணும், அவங்க ரொம்ப சுத்தமான இளைஞனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம கருணாநிதி தம்பி தான் அரைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் ரொம்ப சின்ன பையனாச்சே, எப்படி அரைச்சான் அப்படின்னு படிக்கிற பையனாச்சே, இளைஞனாச்சே அப்படின்னு சொன்னோன்னே, கோயிலுக்கு சாமிக்குன்னா யாருனாலும் அரைச்சி தானே ஆகணும், ஏன்னா ஒரு பொடி மஞ்சள் அரைக்கணும், படையலில் எல்லாத்துலேயுமே மஞ்சள் கலந்துருக்கும், உணவுலேருந்து எல்லாத்துலேயுமே மஞ்சள் அதிகமாக தேவைப்படும் அப்படிங்கிறப்ப இவ்வளோ மஞ்சள் அரைச்சது இந்த தம்பியான்னு சொல்லி எல்லாம் ஆச்சரியமாக பேசிக்கிறாங்க. இப்போ அந்த நேரம் வந்து ராசாத்தி வந்து அந்த நங்குடியத்திட்ட கேட்குறா, ஏன் வீரன் சாமிக்கு வந்து பொம்பளைனாலே ஆகாதா, ஆம்பளைங்களை மட்டும்தான் பிடிக்குமா அப்படின்னு சொல்கிறாள். அதுக்கு வந்து அந்த அத்தை சொல்கிறா, என்னன்னு தெரியல, அப்பையிலேருந்தே இப்படிதாம்மா, ஏதோ நம்மளும் வந்து இப்போ ஆண்கள் போடுற அந்த துணிமணிகளை போட்டிருக்கிறதுனால தான் நம்மளும் இந்த பூஜைக்கே நம்மளை வர வச்சுருக்காங்க, இல்லைன்னா நம்மளும் இந்த மாதிரி பூஜையெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு அந்த அத்தை சொல்கிறான். அந்த நங்குடியத்தை எங்கேம்மா போனேன் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோடு கேட்குறான். அதுக்கு ராசாத்தி, வீட்டுக்கு பின்னாடி தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா இப்படி பண்ணிட்ட, ஏன் நீ பூசை போடுறேன்னு இந்த மாதிரி காரியம் பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன். ஏன் நான் பூசை போட்டால் வீரன் ஏற்றுக்காதா அப்படின்னு கேட்குறா. வீரன் வந்து பொல்லாத சாமிம்மா, அப்படிலாம் நீ பேசக்கூடாது அப்படிங்கிறா. அதுக்கு ராசாத்தியும் சொல்கிறா, நானும் பொல்லாத ஆள் தான் வீரன் மாதிரியே அப்படின்னு சொல்லி ஏற்று பேசுகிறா. அப்போ வந்து அந்த நங்குடியத்தை சொல்கிறா, அந்த பங்கு கறி கொடுத்துருக்காங்க, எல்லார் வீட்டுக்கும் கறி கொடுத்துருக்காங்க, அதை வந்து நீ போய் சமைச்சு சாப்பிடுமா, இந்தா உன்னோட பங்கு கறின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அப்போ அதுக்கு ராசாத்தி சொல்கிறா, பங்கு கறியா, அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் வந்து வீரன் சாப்பிட்ற ஈரலையே நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த அத்தை வந்து திரு திருன்னு முழிக்கிறா, என்ன ஈரல் சாப்பிட்டியா, ஆமாம் நீங்கள் எல்லாம் வீரனுக்கு படையல் போட்டிங்கல்ல, தூக்கி மேலே எரிஞ்சிங்கல்ல, வீரன் பிடிச்சி வச்சுருந்து எனக்கு அதை கொடுத்துச்சு, நான் மட்டும்தான் அதை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறா. உடனே அந்த நங்குடியத்தைக்கு, ஐயோ இந்த பொண்ணுக்கு ஏதோ ஆச்சு போல், என்ன இப்படியெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லி ஒரே பயமாக
சரி இதுக்கு மேலே பேச, சரிம்மா நீ ஒன்று கறியெல்லாம் சமைக்க வேணாம், அந்த கறியெல்லாம் நானே சமைச்சு தரேன், ஒன்றா சமைச்சு உனக்கு குழம்பு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு பத்திரமா இருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போது அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் அந்த வீரன் சாமி வருது. வந்து இதே மாதிரி கனகாம்பர செடி தோட்டத்துக்கு நடுவில் நிற்கிறா. அவளை அந்த வீரன் சாமி அதோட கைகளில் ஏந்திக்கிட்டு வானத்தை சுற்றி காட்ட கூட்டிகிட்டு போயிடுது. இதே மாதிரி தினமும் நடக்குது. அப்போ அவள் வந்து ராசாத்தி இதுவரைக்கும் வாழ்க்கையில் இப்படி ஒரு சந்தோஷத்தை அடையாத அளவுக்கு அந்த கடவுள் அவளை சந்தோஷமாக பார்த்துக்குது. அவளும் வந்து ரொம்ப சொல்லி அவள் எதிர்பார்க்குற அளவுக்கு இந்த நிகழ்வு டெய்லி நடந்துக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு நாள் என்னாகுது அப்படின்னா, பெண்களுக்கு எப்பவும் ஏற்படுற அந்த மாதவிடாய் காலம் வந்துடுது. அப்போ அவளுக்கு ரொம்ப பகீர்னு ஆயிடுது. ஆகா, இது மூணு நாள் நாலு நாள் வேற தொடருமே, நான் அப்போ இந்த வீரன் சாமியை எப்படி பார்க்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாள். ரொம்ப அது ஒரு ஆண் சாமியாச்சே, இப்போ இந்த மாதிரினா கடவுள் பக்கமே பெண்கள் போகக்கூடாது, கோவில் பக்கம் போகக்கூடாது தீட்டு அப்படின்னு சொல்லி இப்போ ஏகப்பட்ட மூட நம்பிக்கைகளை நமக்கு வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவள் நினச்சிட்டு, அவள் வந்து என்ன பண்ணுறா, பொழுது போகிறதுக்கு முன்னாடியே ஒரு உலக்கை அதை எடுத்து வாசப்படியில் போட்டுக்கிட்டு அவள் வீட்டுக்குள்ளேயே படுத்துடுறான். சாமி வந்தால் அப்படியே போயிடட்டும் அப்படின்னு தெரியாமல் படுத்திருக்க மாதிரி அவள் படுத்திருக்கான். இதை பார்த்துட்டு வீரன் எப்பவும் போலேயே சாயந்தரம் வருது. பார்த்துட்டு தோட்டத்தில் பார்க்குது, ராசாத்தியை காணோம், எல்லா பக்கமும் தேடுது, எங்கேயுமே ராசாத்தி இல்லை. இப்போ வீட்டில் வந்து உள்ளர எட்டி பார்க்குது. இப்போ ராசாத்தி உள்ளர படுத்திருக்கான். அப்போ அந்த வீரன் சாமி ராசாத்தியை கூப்பிடுது, வா எப்பவும் போலேயே உன்னை அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக கூப்பிடுது. அதுக்கு ராசாத்தி இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள காரணத்தை சொல்கிறான். இந்த காரணத்தை சொன்னால் சாமி என்ன நினச்சிக்குமோ, இன்னுமே நம்ம பக்கமே வராது. வீரன் ஒரு ஆண் கடவுளாச்சே, அது இதை மாதிரி விஷயத்தை எப்படி ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்திக்கு ஒரே குழப்பமாகவே இருக்குது. அப்போ அவ விஷயத்தை சொன்னதுக்கப்புறம் அந்த வீரன் எப்படி அதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவ ரொம்ப கவலையாக வீரனை எதிர்நோக்கிறா. ஆனால் வீரன் அதற்கு எதிர்மாறா ஒரு மகிழ்வாக அந்த பெண்ணை பார்த்துட்டு அவள் முன்னாடி மண்டியிட்டு அமர்ந்து, உலகத்தில் உயிர்களை கொடுக்கிற ஒரு முக்கியமான ஒரு புனிதமான அந்த விஷயத்தை வந்து அதை புனிதமாக நினைக்கணுங்கிற மாதிரி அந்த கடவுள் நினச்சி அதோட உண்மையான ஒரு அர்த்தத்தை அந்த கடவுள் வந்து சொல்கிற மாதிரி ஒரு புன்சிரிப்போட அவளை பார்க்குது. பார்த்துட்டு அந்த புனித செந்நீர் மூலமாக இந்த உலக உய்விக்கணும் அப்படின்னு சொல்லி, அது மாதவிடாய் அப்படிங்கிறத ஒரு இயற்கை நிகழ்வாகவும் உயிர்களை உருவாக்குற ஒரு புனிதமான விஷயமாகவும் கடவுளே சொல்கிற மாதிரியாக அந்த இந்த சிறுகதையை எழுத்தாளர் அவர்கள் அமைச்சிருக்காங்க. பொதுவாக கிராமங்களில் ஆண் தெய்வங்கள் எல்லாமே வந்து பெண்கள் போய் வழிபட முடியாதபடியும், பெண்கள்னாலே கொஞ்சம் ரொம்ப சுத்தபத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதவிடா இது போன்ற விஷயங்களில் பெண்களை ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரி தான் நம்ம இவ்வளோ காலமும் நம்ம சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதே நேரத்தில் அப்படின்னு சொல்லி இந்த மாதவிடாங்கிற ஒரு விஷயத்தை ஒரு புனிதமாகவும் அது ஒரு தீட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் எழுத்தாளர் ஒரு முற்போக்கு சிந்தனை மூலமாக சொல்லியிருக்கிறது நம்ம சமுதாயத்துக்கு ஒரு மிக சரியான கடவுள் மூலமாகவே, அதுலேயும் ஆண் கடவுள் மூலமாகவே சொல்லி உண்மையை புரிய வச்சிருக்க மாதிரி தான் அந்த சிறுகதை இருக்குது. ஒவ்வொரு வீடுகள்லேயும் நம்ம பெண்கள் இருக்காங்க, பெண் குழந்தைகள் இருக்காங்க. அப்போது எல்லாருக்குமான ஒரு பயன்பாட்டு விஷயமாக இதை ஒரு யதார்த்தமாக நம்ம கடந்து செல்லணுங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிற மாதிரியான சிறுகதையாக இது அமைஞ்சிருக்கிறது, மிக சிறப்பு. பெண்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கும் விஷயங்களில் மாதவிடாய் என்ற விஷயமும் ஒன்று. அதாவது மாதவிடாய் காலங்களில் கோவிலுக்கு போகக்கூடாது என்று பல்வேறு விஷயங்களை வைத்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சமூகத்தில் அந்த கடவுளே இதை ஒரு தீட்டு அல்ல புனிதம் என்று கூறுவதாக இந்த சிறுகதையை வீரன் என்ற சாமி மூலமாக மிக அழகாக தெள்ள தெளிவாக சமுதாயத்திற்கு உரிய சிறுகதையாக எடுத்து உரைத்துள்ளார் எழுத்தாளர் அவர்கள். இப்படி ஒரு விஷயத்தை ஒரு தன்னம்பிக்கையோடும் சமூகத்தை எதிர்க்கும் துணிவோடும் ஒரு கடவுள் வாயிலாக, கடவுளே இப்படி நினைக்கும் பொழுது மனிதர்கள் ஏன் இவ்வாறு என்கிற அளவிற்கு அந்த சிறுகதை மிக அழகாக வடிவமைத்துள்ளார் எழுத்தாளர் சு. தமிழ்ச்செல்வி அவர்கள். இப்படி ஒரு சமூகத்திற்கு தேவையான சிறுகதையை அளித்தமைக்காக எழுத்தாளர் அம்மா அவர்களுக்கு மிக பெரும் நன்றிகள். மீண்டும் அடுத்த நூல் விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை சு. தமிழ்ச்செல்வி சிறுகதைகள் என்ற புத்தகத்தை நமக்கு ரொம்ப எளிய வடிவில் எடுத்து கூறிய திருமதி மா. பாண்டிசெல்வம் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்களிலும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு வகையான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.